சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 61 அத்தியாயம். கண்ணீரும் காலநீரும். பெருமக்கள் பிறக்கும் புண்ணிய நாடுகளில் சில இழி மக்களும் பிறக்கத்தான் செய்கின்றார்கள். சென்னில் பயிர் விளையும் உயிர்நிலங்களில் விழலும் கூடத்தான் விளைகிறது. நறுமலர்களை அழிக்க எழும்பும் செடிகள் பிறக்கும் இடங்களில் அந்த செடிகளை அழிக்கும் பூச்சிகளும் பிறக்கின்றன. ஆக்கத்துக்கு சிலரும் அழிவுக்கு சிலரும் தோன்றுவது இயற்கை. அரசியல், எழுத்து, தொழில் ஆகிய எல்லா துறைகளுக்கும் இது உண்மை. விழலில் நெல் விளையாது, ஆனால் நெல்லை விளைவிக்கும் பயிரை அது அழிக்க முடியும். பூச்சி புஷ்பத்தை உற்பத்தி செய்யாது, ஆனால் புஷ்பத்தை உற்பத்தி செய்யும் செடியை அது அழிக்க முடியும். துரோகியால் நாட்டுக்கு நலன் செய்ய முடியாதிருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு நலன் செய்யும் பெருமக்களின் மீது அவதூறு கிளப்பி அவர்களை ஒழித்து விட முடியும். வேகத்துடன் மொழியை கையாண்டு எழுதி மக்களின் அன்பை பெற முடியாதவர்கள் இருக்கலாம். அவர்களால் எழுத முடியாதே தவிர எழுதுபவர்களை பற்றி வசை கூற முடியும். வசை கூறி கூறி அவர்கள் எழுத்து திறனை அழிக்கவும் முடியும். நல்லதும் பொல்லாததும் திறமையும் திறமையின்மையும் ஆக்கமும் அறிவும் இப்படி அக்கம் பக்கத்திலேயே தோன்றுகின்றன. ஆகவே நலன் செய்யும் பெருமக்கள் பிறக்கும் நாடுகளில் இழி மக்கள் பிறப்பதில் விந்தை என்ன இருக்கிறது? ஆகவே கலைகளை போற்றி வளர்த்த உத்தம மன்னர்களான சோழர்கள் பிறந்த புண்ணிய பூமியில் இருங்கோவில் பிறந்ததில்தான் என்ன விந்தை இருக்கிறது? அவர்கள் அரியணையில் அவன் அமர்ந்ததுதான் என்ன விந்தை? விந்தை இல்லைதான், விந்தை என்று யாரும் நினைக்கவில்லைதான். அன்று அந்த எல்லைப்புற மாளிகையின் மாடி அறையில் சந்தித்த சமணிகளுக்கோ பூவழகிக்கோ இன்பவள்ளிக்கோ யாருக்குமே அது புதுமை இல்லைதான். ஆனால் அன்று கரிகாலன் விவரித்த பயங்கர நிகழ்ச்சி மட்டும் அவர்கள் யாருமே எதிர்பாராதது. அது மட்டும் அவர்கள் அனைவரையும் ஒரு உழுக்கு உழுக்கவே செய்தது. அப்பேற்பட்ட பயங்கர நிகழ்ச்சி அது. அதற்கு அஸ்திவாரமாக துவங்கியதோ அல்லியை அரியணைக்கு உயர்த்தும் இன்ப செய்தி. இன்பமும் பயங்கரமும் எப்படி ஒன்றை ஒன்று அடுத்து வருகிறது என்று நினைத்த பூவழகு என்ன, எல்லோருமே பிரமித்து போனார்கள். சோழர்கள் அரியணையில் தனக்கு பக்கத்தில் பட்டத்திராணியாக அமர வேண்டியவள் பணிமகளான அல்லி என்பதை கரிகாலன் சொன்னதுமே பிரமிப்பு அடைந்த அடிகளும் பூவழகியும் இன்பவள்ளியும் அல்லிக்கு அந்த பதவி எப்படி எட்டியது என்பதை அவன் விவரிக்க தொடங்கியதும் அவர்கள் இதயத்திலிருந்த பிரமிப்பு அகன்று எல்லையற்ற வெறுப்பும் ஆத்திரமும் மூளவே அவர்கள் முகங்களிலும் அந்த உணர்ச்சிகள் சந்தேகத்துக்கு இடமின்றி சுடர்விட்டன. மன்னன் விஷயத்தை விளக்க முற்பட்டு அந்த வினாடி வரை அவன் பேசிய பேச்சுக்களுக்கு காரணத்தை அறியாமல் தனித்துக் கொண்டிருந்த அள்ளிக்கு கூட மெல்ல மெல்ல உறையூர் அரண்மனையில் யாரும் அறியாமல் நடந்தேறிய பயங்கர நிகழ்ச்சிகளை பற்றிய விவரங்கள் சிறிது சிறிதாக உள்ளத்தில் சென்று தைக்கவே அவள் உணர்ச்சிகள் ஒரு திசையில் சொல்லாமல் கரைகளை பல இடங்களில் உடைத்துக் கொண்ட காற்றாற்றைப் போல பல வழிகளில் பாய்ந்து அவளை நிலை குலைக்க தொடங்கின. கரிகாலன் வெளியிட்ட அந்த நிகழ்ச்சியின் தன்மை அது. இன்பமாக ஆரம்பித்த அவன் பேச்சு அவர்கள் அனைவரையும் அத்தனை துன்ப பாதையில் இழுத்து செல்லும் என்பதை எல்லாவற்றையும் முன்கூட்டி ஊகிக்கக்கூடிய சமணிகளாலேயே ஊகிக்க முடியவில்லை என்றால் மற்றவர்களை பற்றி கேட்பானேன்? அத்தனைக்கும் சமணிகள் சுற்று வேடிக்கையாகவே அன்று பேச்சை தொடங்கினார். கரிகாலன் அல்லியை கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து இவள்தான் சோழ நாட்டு பிற்கால ராணி என்று அறிமுகப்படுத்தியதும் யாரையும் ராணியாக்கிக் கொள்ள மன்னர்களுக்கு உரிமை உண்டு என்று சற்று விஷமமாகவே சொன்னார் சமணடிகள். அவர் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட கரிகாலன், அடிகளே, பல ராணிகளை ஏற்றுக்கொள்ள விரும்பும் மன்னர்களுக்கு தாங்கள் சொல்வது தகுதியாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தி முகம் தவிர வேறு முகம் பார்க்காத இளம் சென்னியின் மகனுக்கு அது பொருந்தும் என்று நினைக்கின்றீர்களா என்று வினவினான் தன் கையிலிருந்து அல்லியின் கையை விடுவிக்காமலே. சமணிகள் சற்று ஏதோ சிந்தித்தார். பிறகு கேட்டார், இளம்சேத் சென்னியின் மகன் நாட்டு நலனை கருதாமல் இருக்க முடியுமா என்று. கரிகாலன் பதில் திட்டவட்டமாக உடனே வந்தது, முடியாது அடிகளே, முடியவே முடியாது. எந்த சொந்த உணர்ச்சிகளுக்காகவும் மன்னன் நாட்டு நலனை கைவிட முடியாது என்றான். அப்படியானால் மன்னர் நாங்கூர்வேள் மகளை அல்லவா மடக்க வேண்டும் என்று மறுபடியும் கேட்டார் அடிகள் குழப்பம் நிறைந்த பார்வையோடு. வேறு யாரையும் மணக்க நான் திட்டமிடவில்லையே என்றான் கரிகாலன் அல்லியை ஒரு முறை நோக்கிவிட்டு. எந்த அல்லி என்று ஏதும் சொல்லவோ மெல்லவோ முடியாமல் விழுங்கினார் அடிகள். கரிகாலன் தீர்மானமான உறுதி பரிபூர்ணமாக துணித்த குரலில், இந்த அல்லிதான் நாங்குருவேலின் மகள், யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் என்று ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவர் மனத்திலும் நன்றாக தைக்க மெல்ல மெல்ல சொன்னார், அல்லி நாங்குருவேல் மகளா? பூவழகி கூட நிதானத்தை எழுந்து கூவினாள். அடிகளும் இன்பவள்ளியும் ஏதும் சொல்ல முடியாமல் விழித்தார்கள். அல்லியின் உணர்ச்சிகள் கடல் அலைகளாக கொந்தளித்து எழுந்து அவள் உள்ளத்தில் மோதிக்கொண்டிருந்தன. கரிகாலன் சொல்லியதில் முழு அர்த்தத்தையும் உடனே மனத்தில் வாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்த சமணிகள், அல்லி நாங்குருவேல் மகள் என்று தனது மனத்திற்குள் இருமுறை சொல்லிக் கொண்டு தம்மை சற்றே திடப்படுத்திக் கொண்டு கரிகாலனை நோக்கி சந்தேகம் சிறிதும் குறையாத குரலில் கேட்டார். அல்லி நாங்கூர்வில் மகளாகி எத்தனை நாட்கள் ஆகின்றன என்று. 3 நாட்களுக்கு மேல் ஆகின்றன அடிகளே என்றார் கரிகாலன் பதற்றம் சிறிதும் இல்லாமல். இந்த விஷயம் பிரமாணந்தருக்கு தெரியுமா என்று வினவினார் அடிகள். தெரிந்திருக்காது. எப்படி ஊகிக்கின்றீர்கள்? தெரிந்திருந்தால் உம்மை இங்கு அனுப்பியிருக்க மாட்டார். அவருக்கு தெரியாதது மன்னருக்கு மட்டும் எப்படி தெரிந்தது? எனக்கா? ஆம், வேறு யாரை என் நாவு மன்னர் என்று அழைக்கும்? அடிகளின் இந்த ராஜபக்தியால் உணர்ச்சிகளுக்கு அடிமையான கரிகாலன் அல்லியின் கையை தன் பிடியிலிருந்து நழுவ விட்டு அந்த அறையில் இருமுறை அப்படியும் இப்படியும் நடந்தான். பிறகு சற்றே நின்று அடிகளின் மீது தன் கூறிய விழிகளை நாட்டிவிட்டு சொன்னான். அடிகளே, பிரம்மானந்தர் இன்றைய தமிழகத்தின் பெரிய ராஜதந்திரி என்பது அனைவரும் உணர்வார்கள். யவனர் கடற்படை தலைவனும் புகாரை இப்பொழுது தனது இரும்பு பிடியில் வைத்திருப்பவனுமான டைபீரியஸை அவரை கண்டு அஞ்சுகின்றார். அவர் ஒற்றர்கள் இல்லாத இடமில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அவருக்கு சோழ நாட்டு விடுதலை சுமை அனைத்தையும் கொடுப்பது சரியல்ல என்ற காரணத்தால் என் மாமன் இருமிட தலையாரும் நானும் போர் படைகளை திரட்டினோம், ஒற்றர் படையையும் திரட்டினோம். பிரம்மானந்தருக்கு எத்தனை விஷயங்கள் இன்றைய சோழ நாட்டை பற்றி தெரியுமோ அத்தனை விஷயங்கள் எனக்கும் தெரியும். இந்த இடத்தில் சற்று வார்த்தைகளை நிறுத்திய கரிகாலன் சில வினாடிகள் யோசித்துவிட்டு மீண்டும் பேச தொடங்கினான். அடிகளே, இப்படி இருவகை ஒற்றர் படை என் சார்பாக உலாவுவதால் கிடைக்கும் விவரங்கள் சில வேளைகளில் மாறுபடுகின்றன. ஒருவருக்கு கிடைக்கும் செய்தி மற்றவருக்கு கிடைப்பதில்லை. கிடைக்காத செய்தியால் முடிவுகளும் மாறுபடுகின்றன. அதனால் தான் மாறப்ப வேளின் மகளை இருங்கோவேளுக்கு பலி கொடுக்க துணிந்தார் பிரம்மானந்தர். நாங்கூர் வேளையும் மாறப்ப வேளையும் இருங்கோவேளோடு இணைக்க அவர் செய்யும் முயற்சிக்கு அஸ்திவாரம் ஒன்று இருந்தது, அது தகர்ந்து விட்டது என்று சொல்லி அடிகளை நோக்கினான் இளம் சென்னியின் மகன். மன்னன் பேச்சுக்களால் குழப்பம் மீறி நின்று அடிகள் கேட்டார், என்ன அஸ்திவாரம் அது என்று? நாங்கூர் வேள் என்று அஸ்திவாரம் என்றார் மன்னர். அது எப்படி தகர்ந்தது? பதிலுக்கு எல்லோரும் திகைத்து மூச்சடைத்து நிற்கும்படி பெருவெளியை எடுத்து வீசினான் கரிகாலன். நாங்கூர் வேள் விஷம் வைத்துக் கொள்ளப்பட்டார் என்ற கரிகாலன் சொற்கள் மீண்டும் அந்த அறை சுவர்களில் தாக்கி எழுந்து எதிரொலி செய்யவே பல பேர் விஷம் வைத்துக் கொள்ளப்பட்ட பயங்கர சூழ்நிலை அந்த இடத்தில் ஏற்பட்டது. அதுவரை மஞ்சத்தை விட்டு சில அடிகள் நகர்ந்து வந்து நின்று கொண்டிருந்த பூவழகி இருமுறை தள்ளாடி பின்புறம் நடந்து பஞ்சனையில் தோப்பென்று உட்கார்ந்து தன் தலையை இரு கைகளாலும் அவள் தாங்கிக் கொண்டாள். அவள் நிலையை கவனித்த அல்லியும் இன்பவல்லியும் பஞ்சனையை நோக்கி ஓட்டி அவளுக்கு இரு புறங்களிலும் அமர்ந்து அவளை பிடித்துக் கொண்டார்கள். சமண அடிகள் நிலையும் கிட்டத்தட்ட பூவழகியின் நிலையை ஒத்திருந்தது. ஆனாலும் அவர் தம்மை மெல்ல சமாளித்துக் கொண்டு, தமிழகத்தின் பெருமகனான நாங்கூர் வேளை விஷம் வைத்து கொன்று விட்டானா இருங்கோவேல்? இது எப்பொழுது நடந்தது? ஏன் நடந்தது மன்னவா என்று கேட்டார். 3 நாட்களுக்கு முன்னதாக நடந்ததாக உறையூரில் உள்ள எனது ஒற்றர்களிடமிருந்து செய்தி கிடைத்தது. பூம்புகார யவனருக்கு சாசனம் செய்து கொடுத்து வேற்று நாட்டு அரசு ஒன்று தமிழகத்தில் துளிர்விட இடம் கொடுத்ததை நாங்கூர்வேல் ஆரம்பத்தில் இருந்து எதிர்த்து வந்தாரா? அந்த எதிர்ப்பு சமீபத்தில் உச்ச நிலையை அடைந்ததாகவும் பகிரங்கமாக அரண்மனையில் பலர் முன்னிலையில் நாங்கூர்வேல் அத்துமீறி இறைந்து விட்டதாகவும் அதன் விளைவாக 3 நாட்களுக்கு முன்பு உணவில் விஷம் வைத்து நாங்கூர்வேலை இருங்கோவில் ஒழித்து கட்டிவிட்டதாகவும் செய்தி கிடைத்தது என்று விவரித்தான் கரிகாலன். என்ன துணிவு அவனுக்கு! தனக்கு உதவி வந்த ஒரு பெரும் கரத்தை வெட்டி சாய்க்க! அடிகள் திகைப்பும் வியப்பும் கலந்த குரலில் மெல்ல சொன்னார். மன்னர் இளம் சென்னியை தீயினால் மாய்த்து என்னையும் தீயிலிட்டு கொல்ல முயன்றவன், வேண்டாதவரை விஷம் வைத்துக் கொள்வதில் விந்த என்ன இருக்கிறது அடிகளே என்று கரிகாலன் மெல்ல பேச்சை தொடர்ந்து, அடிகளே, பிரம்மானந்தர் நல்ல எண்ணத்துடன் காரியங்களை செய்கின்றார். ஆனால் அவர் முறைகளை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அவரிடம் சொல்லும். இளம்சழியனிடம் இதயத்தை பறிகொடுத்திருக்கும் இந்த ஏந்திழையின் வாழ்க்கையை பாழடித்து நான் பதவியேற்க விரும்பவில்லை என்பதை எடுத்து சொல்லும். விஷத்தினாலும் நெருப்பினாலும் நல்லவர்களை அழிக்கும் நச்சு பாம்பை நசுக்க வேறு வழிகளை நான் வகுத்து விட்டதாகவும் கூறும். விரைவில் நான் பிரம்மானந்தரை சந்திக்கின்றேன் என்று சொல்லும். அத்தோடு நாங்கூரில் அடுத்த பங்காளி இப்பொழுது இருங்கோவிலின் அரண்மனையில் அலுவல் புரியும் அள்ளியின் தந்தை என்பதையும் தெரியப்படுத்தும் என்ற உணர்ச்சிகள் உள்ளே கொந்தளிக்க கொந்தளித்த உணர்ச்சிகளால் சொற்களிலும் ஊடுருவ சொன்னார். அடிகளுக்கு என்ன சொல்வது என்று விளங்கவில்லை. பிரம்மானந்தர் திட்டங்கள் எதிர்பாராத விதமாக உறையூரில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளால் காற்றில் பறப்பதை உணர்ந்தார். அத்தனை குழப்பத்திலும் பூ அழகியை உற்று பார்த்தார். அவர் பார்ப்பதை கண்ட அள்ளி கேட்டாள், அடிகளே, இருங்கோவேளுக்கும் மாறப்பவேள் மகளுக்கும் திருமணம் நடக்க முடியாது என்பதற்கு காரணம் காட்டுவதாகத்தானே உம்மை இங்கு அழைத்து வந்தேன் என்று. ஆம், அடிகளின் குரல் சற்று பலவீனமாக ஒலித்தது. காரணத்தை இதோ பாரும் என்ற பூவழகையின் இழைத்த உடலை சுட்டி காட்டினாள் அள்ளி. இந்த வஞ்சு கொடியை நெருப்பையும் விஷத்தையும் ஏந்தி நிற்கும் இருங்கோவிலிடம் சேர்க்க முடியுமா? நெருப்பில் இந்த கொடி வெந்துவிடும் அடிகளே, இந்த சிறு விஷயம் உமக்கும் பிரம்மானந்தருக்கும் ஏன் புரியவில்லை என்று கேட்டாள் அள்ளி, குரலில் கோபமும் துக்கமும் கலந்து விளையாட. ஆனால் இளம் செழியன் என்று அப்பொழுதும் விடாமல் ஏது சொல்ல முயன்றார் அடிகள். பூவழகே ஆசனத்திலிருந்து எழுந்து அடிகளின் மீது தன் அழகிய விழிகளை நாட்டினாள். கண்டிப்பாய் திரும்பி வருவார் அடிகளே என்றால் உறுதி நிரம்பிய குரலில். எப்படி தெரியும் பூவழகி அவர் ஒருவேளை என்று இழுத்தார் அடிகள். துணிவுடன் சொல்லுங்கள் அடிகளே, இறந்திருந்தால் என்ன செய்வது என்று கேட்கின்றீர்கள். நீர் கேட்பதில் தவறில்லை, ஏனென்றால் என் இதயம் உமக்கில்லை அல்லவா என்றால் பூவழகி கிளியும் மிட்கப்படும் குரலில். உன் இதயமா? ஆம் அடிகளே. அதற்கென்ன? அதற்கு அவரை பற்றி எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? அவர் இருக்கும் இடங்களில் தானே அதுவும் இருக்கும். அவர் செல்லும் இடங்களுக்கு அதுவும் தொடரும். உமக்கு புரியாத அடிகளே, என் இதயத்துக்கு தெரியும். அவர் உயிருடன் இருக்கின்றார், திரும்பவும் வருவார் என்று. அவருக்காகவே காத்து ஏங்கி நிற்கிறது இந்த உடல் உயிரை தாங்கி என்று கூறிய பூவழகி கண்களில் எழுந்து திரண்ட நீரை மற்றவர்களுக்கு காட்ட இஷ்டப்படாமல் சாளரத்தை நோக்கிச் சென்று வெளியே பார்த்தாள். அவள் கண்களில் திரண்ட நீர்த்துளிகள் உருண்டோடி ஆறு முறை சாளரத்தை நோக்கி சொட்டின. கால வெள்ளமும் ஆறு மாதங்களை தன் ஆழ் நீரில் கவர்ந்து கொண்டது. அந்த ஆறாவது மாதத்தில் தமிழகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் ஒரு பெரும் சம்பவம் உருவெடுத்தது. யவனராணியின் முதல் பாகம் இத்தோடு நிறைவடைந்தது. யவனராணியின் இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.